നമസ്കാരം. പശുക്കൾ മറ്റും എരുമൈമാട് കാളൈമാട് ഇവകൾക്കെല്ലാം നം വാഴ്ക്കയോടെ നെരുങ്ങിന തുടർവ്. അന്ത കാലത്തിൽ എപ്പടി ഇരുന്നോം, ഇന്ന കാലത്തിൽ അവകളും നാമും എപ്പടി ഇരുക്കോം, ഇതിൽ എവ്വളോ ദൂരം വിലകി വന്നിരിക്കോം പറ്റി ഒരു രണ്ട് കരുത്തുകൾ. അന്ന നാളിൽ മാടുകൾ വെച്ചു കൊണ്ടിരിപ്പാർകൾ. അവരവർ വീടുകളിലേയേ മാടുകൾ ഇരിക്കും. അതുക്കപ്പുറം തോട്ടക്കാരർകൾ വ്യവസായികൾ മാട് വെച്ചു കൊണ്ടിരിപ്പാർകൾ. അന്തണരുകളും ബ്രാഹ്മണരുകളും അവരവർ വീട്ടിൽ വെച്ചു കൊണ്ടിരിപ്പാർകൾ. പാൽ കറക്കുമ്പോൾ കറന്നു കൊള്ളുകണ്ണർ. ഉഴവുക്ക് മാട് ഓട്ട കാളൈമാട്ടെ പയൻപടുത്തിനർ. കാളമാട് നിറയ സാപ്പിടും, അത് നിറയ ഉഴയ്ക്ക വേണ്ടും. അപ്പോതുതാൻ ഇനപ്പെരുക്കത്തിൻപോത് അത് ശക്തി ഉള്ളതാ ഇരിക്കും. ശെക്കിഴുക്ക പയൻപടുത്തിനാർ അല്ലത് ഉഴവുക്ക് പയൻപടുത്തിനർ. ട്രാക്ടർ വന്ന പിൽപാട് കാളൈമാട് അനേകമാക പയൻപെടുത്തപ്പെടുവില്ല. ഇന്ന് കാളൈക്കന്ന് കുട്ടി എന്നാലേ അതെ വളർപ്പത് ഒരു പരിയ ഭാരമാക്കി വിടുകയാണ്. എന്നാൽ പശു ശനൈ പിടിക്ക വേണ്ടുമാനാൽ 20 രൂപ 30 രൂപയ്ക്ക് ഊശി കിടക്കുന്നത്. അത പോട്ടിട്ടാൽ അത് താനേ കണ്ണ് ഈന്ന് വിടും. മറുപടിയും കാളയ്ക്ക് തേവയില്ല. ശരി, ഉഴവ് ഓട്ടുവതർക്ക് ട്രാക്ടർ വന്നുവിട്ടാൽ സൗകര്യം താനേ എന്ന് നനപ്പോ. ട്രാക്ടറിൽ ഓട്ടുമ്പോത് വളർന്നിരിക്കുന്ന നെല്ല് കതിരുകളെയെല്ലാം അടിയോട് വെട്ടിപ്പിടുങ്ങി വിടും. എന്നാൽ മക്കൾ അത് തങ്ങൾ കൈകളാല് പിടുങ്ങുമ്പോത് അതിനുടേ അടിഭാഗത്തിൽ കണ്ടിപ്പാ കൊഞ്ചം മിച്ചം ഇരിക്കും. അപ്പുറം തന്നെ ദശീവുവാർ. ഇത് മികവും മുഖ്യത്വം വായിന്നത്. എന്നാൽ ഉഴവ് മുടിന്ന് കതിരറുത്ത പിൽപാട് ഒരു ഭോഗം മുടിന്ന് വിട്ടതെന്നർത്ഥം. അപ്പുറം അവരവർ മാടുകളെ ഓട്ടിക്കൊണ്ടുവന്ന് ഒരു വയലിൽ മേയ വിടുവാർ. ഇപ്പോൾ ഒരു 20 മാട് ഇരിക്കുന്നാൽ അത് അത് ഒരു വയലിൽ ഉക്കാറും. അത് എപ്പടിയും ഭോഗം മുടിന്ന് വിട്ടത്. വൈക്കോൽ എന്നതേ അത് നെല്ലുകതിരനുടേ തണ്ട് തന്നെ. അതുകളെ എടുത്ത് താൻ വൈക്കോലാക്കി വെച്ചിരിക്കും. അത് തണ്ടെല്ലാം അങ്ങയേ ബാക്കി ഇരിക്കും. മാടുകൾ അത് മേയ്ന്ന് കൊള്ളും. മേയ്ന്ന് അന്നെല്ലാം അങ്ങിരുന്ന് അങ്ങുതാൻ ചാണി പോടും. മാട് യാരുടേതാകവോ ഇരിക്കും, വയൽ യാരുടേതാകവോ ഇരിക്കും. അനേകമാ വയലുകൾക്ക് വേലി ഇരിക്കാതെ അന്ത വയലിൽ ഭോഗം മുടിന്ന് വിട്ടതെന്നാൽ മറ്റ പേരുടെ മാടിയും അനുവദിപ്പാർ. അന്ത മാട് അങ്ങ് ചാണി പോട്ടാൽ താൻ അടുത്ത ഭോഗത്തുക്ക് അന്ത വയൽ തയ്യാറാകും. അത് നല്ല ആരോഗ്യമാണ് വയലാക്കിവിടും. അപ്പൊ മാടുകൾക്കും ഇയർക്കയിലേയേ തീനി കിടക്കും. കട്ടിപ്പോട്ട് വെച്ച് പോട വേണ്ടിയ തേവയിരിക്കാതെ. മാടുകൾ കാലാറ നടന്നു പോയി മേയ വേണ്ടും. അപ്പുറം വന്ന് ഒരിടത്തിൽ അമർന്നു കൊണ്ടു അത് അശൈ പോട്ട് സാപ്പിട വേണ്ടും. അത് താനാക തണ്ണീർ കുടിക്കും. അതൻ ഉടമ്പിൽ ഉണ്ണി വന്നുവിടക്കൂടാതെ. വന്നാൽ പാട്ടെപ്പൂച്ചിയോ പേനോ നമ്മുടെ ഇടത്തിൽ രക്തം ഉറിഞ്ചുകാ പോലെ அந்த உண்ணி நரையாகி மாட்டினுடைய இரத்தத்தை உறிஞ்சிவிடும், மாடு சக்தியை இழந்து விடும். அதனால் அதன் உடம்பு சுத்தமாக இருக்கணும். நாம் குளிப்பாட்டுறதுங்கிறத விட அது நீர்நிலைகளில் போய் முக்கால் உயரத்துக்கு நின்று கொள்ளும். அதில் இருக்கிற மீன் அது எல்லாமே இயற்கையிலேயே உடம்பில் இருக்கிற அழுக்க சாப்பிடும், உண்ணி எல்லாத்தையும் சாப்பிடும். மேயப்போகும்போது கூட சின்ன சின்ன பறவைகள் கொக்குகள்லாம் இருந்தால் மாட்டோட உடம்பில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் சாப்பிடும். இது மொத்தமே இயற்கையிலேயே நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி. அப்ப மாடு காலார நடந்து வந்து அமர்ந்து அசை போட்டு சாப்பிட்டுக்கும். நிறைய பால் கறக்கும்னு சொல்ல முடியாது, நாட்டு மாடுகள் குறைவாகத்தான் கிடக்கும். ஆனா என்ன உடம்புக்கு வந்தாலும் ஆரோக்கிய கேடு இருந்தாலும் நாட்டு மாடு தாங்கும். சீமை பசுன்னு சொல்றமே ஜெர்சி மாடுகள்லாம் அப்படியே கட்டி போட்டு வைத்திருப்பார்கள், நிறைய பால் கறக்கும், ஆனா உடம்புக்கு வந்தா தாங்காது. இப்ப ஒரு புறம் காளமாடுகள் இல்லாமல் போயின, வெகு குறைந்து விட்டது. எல்லார் வேலைக்கும் நிலத்துக்கும் வேலி போட்டாகிவிட்டது. மற்றொருத்தர் மாடு உள்ள வந்தாலே ஓட்டி விடுவார்கள். அதனால் நிறைய நிலத்தையும் காசு கொடுத்து வாங்கினால்தான் மாடை மேய விட முடியும் இந்த நிலை. அப்ப என்ன செய்வார்கள், அந்த மாடுகள் எல்லாம் தேவையில்லாமல் விற்கப்படும். என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போதும் பார்த்தால் நமக்கு பால் எங்கிருந்து வருகிறது? யாரோ நாலு மாடுகள் பத்து மாடுகள் வைத்திருக்கலாம், அதுக்கு தீனி போட முடிய வேண்டும், இந்த பால் வியாபாரத்தில் அது கட்டுப்படியாக வேண்டும். அது அப்படியே தெருக்களில் சுத்தி என்னென்ன கிடைக்கிறதோ தின்னும், அதுல எங்கேயான சோறு கிடைத்தாலும் சாப்பிடும், அது பிளாஸ்டிக்கோட இருந்தாலும் சாப்பிடும், அதன் உடம்புக்குள்ளேயே நிறைய பிளாஸ்டிக் சேரும். அதே மாடுதான் பால் கறக்கும், அதைத்தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் ஜாகிரதையாக பண்ணை வைத்துக் கொண்டு பராமரித்து அதற்கு தீனி எல்லாம் வைத்து பால் கறந்து கொடுக்கிறார்கள். அதற்கு தண்ணீர் வைப்பது, அதற்கு தீவனம் போடுவது, இன்னைக்கு எல்லாமே ஒரு கட்டு போடணும்னால் வைக்கோல் விலை 250-300. அப்ப ஒரு பக்கம் மேய்ச்சலுக்கு போகாதபடியால் ஆரோக்கிய குறைவு, மேய்ச்சலுக்கு போகாதபடியால் தீனி போட்டாக வேண்டும், அதுக்கு கட்டுப்படியாவதில்லை, அதனால் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அது எத்தையோ சாப்பிட போகுமானால் அப்ப அதனுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். இப்ப ஒரு மாடு உடம்பு பாரமாக போய் உட்கார்ந்து விட்டதனால் அதை தூக்கிறதுக்கு 6 பேர் 8 பேர் வேணும், அது முடியாது, அதனாலும் சரின்னு விற்று விடுவார்கள். 2-2 மாடா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு அங்கத்தினராக பார்த்துக்கொள்வோம். ஒரு இடத்துல 20 மாடுன்னு எடுத்தினாலே ஆளை வைத்து பார்ப்பார்கள். அது எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவுதான் செய்வார்கள். ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னால் மற்ற மாடையும் பார்க்கறத விட்டுட்டு இதை பார்க்க முடியுமா? அதனால் பல விஷயங்கள் மாறி போய்விட்டன. இயற்கையில் இருந்ததெல்லாம் மொத்தமாகவே செயற்கையாக போக இப்போதைக்கு பால் நமக்கு எங்கிருந்தோ வருகிறது. அது A2 மில்கா A1 மில்கா தெரியாது. நாட்டு மாட்டிலேருந்து வந்தாதான் நல்ல பால், அதெல்லாம் யார் பார்க்க? அதை சாப்பிடுகிறோம். ஆனால் நம்ம நினைச்சிருக்கிறது ரொம்ப தூரம் ஹைஜீனிக்கா ஆரோக்கியமா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது பிளாஸ்டிக்கையும் மத்து முண்டான எத்தத்தையும் சாப்பிட்டுட்டு பால் கொடுத்து அந்த பால் எவ்வளவு தூரம் நன்னா இருக்கும், அதை குழந்தைகளுக்கும் கொடுக்கிறோம். அது எப்படி பராமரிக்கப்பட்டது, அதுக்கு வேண்டிய தீவனம் வைக்கப்பட்டதா, காலார நடந்ததா தெரியாது. நம்ம தெரிந்து கொள்ள விருப்பப்படுறோமானால் அதற்கு பயந்து கொண்டே தெரிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை. அப்ப ஒரு பக்கம் காளமாட்டு காபத்து, ஒரு பக்கம் மேய்ச்சலுக்கு போவதில்லை, இயற்கை உரம் கிடைப்பதில்லை, வயல்கள் எல்லாத்துக்கும் வேலி போட்டாகிவிட்டது. ஒத்தருக்கொத்தர் போக முடியாது, பார்க்க முடியாது. மாட்டையே கண்ணில் பார்ப்பதில்லை. அது எப்படி பராமரிக்கப்பட்டு பால் கொடுக்கிறது நமக்கு தெரியாது. எந்த பால் என்றும் தெரியாது. இத்தனைக்கு நடுவில் நாமும் சரி கோமாதா அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் வீட்டில் வைத்து வெள்ளிக்கிழமையானால் அதற்கு குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு ஹாரத்தி காட்டி சூக்தங்கள் எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் செய்து வந்தார்கள். இன்று அது அத்தனையும் போய்விட்டது. அதனால் நாம் இந்து தர்மத்தை ரட்சிக்கிறோம், சனாதன தர்மம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது இதெல்லாம் இனிமே உதவுமா? அதெல்லாம் மறந்துவிட்டு ஹிந்துவிசம் முன்னேற வேண்டும்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அது எப்படி முன்னேறும்? அது எப்போதும் சனாதன தர்மம், ஒரு குறவும் இல்லை. ஆனால் அதை நாம் செய்ய வேண்டிய பங்கை ஆற்றுகிறோமா? இப்போ உடனே எல்லார் வீட்லேயும் ஃப்ளாட்டு வீடு கட்டி 8வது மாடியில் கொண்டு மாடு வச்சுக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து எப்படி செயலாக்கணும்? இது இதே போல எத்தனையோ விஷயங்கள், ஒரு ஈகாலஜின்னு சொல்கிறோம், சூழலியல். எப்படி பகவான் சிருஷ்டித்து அதை எவ்வளவு ஜாகிரதையாக வச்சிருக்கார்? ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிறது. அதை போல் இருக்கிறதே நம்மால் போன்றவர்கள் கெடுக்காமல் இருந்தாலாவது சரி. அதுக்கு நம்மாலான கீரைக்கட்டையோ தண்ணீரோ அதுக்கு தீவனம் வைக்கிறதோ என்ன உண்டோ நாம் செய்ய வேண்டும். சப்போர்ட்டிவாக இருக்கணும். கோ பூஜை பண்ணாவிட்டாலும் கோ சம்ரக்ஷணமாவது பண்ண வேண்டும். எப்படி செய்யணும்னு அவரவர்கள் யோசிக்க வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.